بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين واصلي واسلم على افضل الانبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله وعلى اله واصحابه افضل الصلاة واتم التسليم. اما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كذب الفؤاد ما راى افتمارونه على ما يرى صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன், பரிபாலிப்பவன், போஷிப்பவன் அல்லாவே போற்றி புகழ்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சோனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எமது உயிருளுமினி ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணுதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய வீட்டில் ஆதிக்காவுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களை, மனிதனுடைய மன நிலைமையை வைத்து அல்லாஹ் சுபஹான முஹத்தால அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றான். மனோநிலைமை அல்லாவின் பக்கம் திரும்பும் பொழுது ஆத்மீக ரீதியில் இன்பங்களை கொடுக்கிறான். அது வேறு பக்கம் திரும்பும் பொழுது பாவத்தினுடைய இன்பத்தை அவனுக்கு பழக்கம் உள்ளதாக ஆக்கிவிடுகின்றான். எப்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆத்மீக இன்பத்தை பெற்று லௌகீகத்தை பிரகாசித்துக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதமிக்க ரஜபுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். எதற்காக? அவனை பக்கம் நெருங்குவதற்காக. ரஜப் ஷாபான்ல ஹஜரத் ரசூலுல்லாஹ் அபரிமிதமாக நோன்பு வைப்பார்கள். கேட்கப்பட்டால் சொல்லுவார்கள், நான் ரமலானுக்கு தயாராகி விடுகிறேன். ரமலானுடைய சிந்தனையும் கிடையாது, ரஜபுடைய மாதத்துல இருக்கிறோமா என்கிற யோசனையும் கிடையாது நம்மில் சிலருக்கு. அதிகமானவர்கள் அதனுடைய சிந்தனை இருந்தாலும் கூட ஹஜரத் ரசூலுல்லாஹ் அந்த மாதத்துல எப்படி நடந்து கொண்டாங்க என்கிறத படிக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. படித்தாலும் கூட எடுத்து நடப்பதற்கு அவரிடத்துல ஈமானுடைய பலம் கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற இந்த புனிதமிக்க மாதத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வஸ்து தான், ஒரு பொக்கிஷம் தான் தொழுகை. தொழுகை பற்றி பல கோணத்தில் பலரும் பேசுகிறோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அதனை பற்றிய பிரஸ்தாபங்கள் செய்யப்படுகிறது. இன்னும் நம்மில் பலருக்கு தொழ தெரியாது. தொழக்கூடியவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நன்மைகளை பரிபூர்ணமாக அடைகிறார்களா, இல்ல அந்த தொழுகை சுருட்டி அவர்களுடைய முகத்திலே எரியப்படுகின்றதா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் ஒரு காலம் வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உள்ளட்சம் உடையவர்கள் ஒருவரையுமே தொழுகையில காண முடியாது. காரணம், முதலில் தொழுகையில விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வு இல்லாத தொழுகையில அந்த கன்சன்ட்ரேஷன், அந்த உணர்வு வரமாட்டாது. விழிப்புணர்வு உள்ள தொழுகையை அமைத்துக் கொள்வதற்கு கிதாபுல சிஃபத்து ஸலா என்ற ஒரு பாடத்தையே அமைத்திருக்கிறார்கள். அல்லது கைஃபியத்து ஸலா, எப்படி நாம் தொழ வேண்டும் என்று ருக்குக்கு போறோம், சுஜூதுக்கு போறோம், கை ரெண்டை உயர்த்துறோம், மற்றும் குனூத்துகள் ஓதுறோம், அத்தையாத்துல உட்காடுறோம். இந்த விதிமுறைகள் அனைத்துமே விழிப்புணர்வோட செய்யப்படுகிறதா? தக்பீருக்குள்ளத்தான் எத்தனை விஷயங்கள், நீயத்து வைக்கிறதுல இருந்து தக்பீர் முடியும் வரைக்கும் எத்தனை விடயங்கள், இவைகளை நாங்கள் படித்தோமா? சகோதரர்களே, இந்த புனிதமிக்க தொழுகைய ஒரு பரக்கத்தாக, ரஹ்மத்தாக, பரிசாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இந்த மிஅராஜுடைய மாதத்துல அதனை சரியான முறையில தொழுதால்தான் அதன் பின்னால கேட்கக்கூடிய துவாவும் கபூலா. சிலருக்கு உள்ளட்சம் வராததற்கு காரணம் என்ன? சிலர்கள் தொழுகையில பல விஷயங்களை மறந்து விடுறதுக்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த சிபாத்துகளை, தொழுகையில இருக்கக்கூடிய தன்மைகளை, விதிமுறைகளை பேணுதலுடன் செய்யாதது தான் காரணம். ஹத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். வெற்றி யாருக்கு? சுத்தமாகவே அல்லாஹ் சொல்லிட்டான், மூமின்களுக்கு வெற்றி.
அந்த மூமின்கள் வெற்றிக்குரிய சாதனமாக எதை அமைத்துக் கொள்வார்கள்? தொழுகையை தான். வெற்றிக்குரிய சாதனம் அவர்களுடைய வெவ்வேறு விடயத்தில் அல்லாஹ் வைக்கல்ல. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மூல மந்திரத்தை சொன்னதன் பின்னால உனக்கு வெற்றிக்குரிய சாதனம் இந்த தொழுகை தான். எந்த விடயத்துல உள்ளட்சம் உனக்கு வந்தாலும் கூட தொழுகையில வராத உள்ளட்சம் அது வெற்றிக்கு வழி இல்ல என்று வேறு பல அமல்கள்ல உள்ளட்சம் வருது என்று ஒருத்தர் சொல்வார் என்றால், தொழுகையில் அதற்குரிய சீரான திருத்தம் வராத பட்சத்தில் அவர் மற்ற விடயங்களை எல்லாமே இஹ்லாஸோட செய்தார் என்கிறது கணிக்கப்படவே மாட்டார். நான் ஜகாத் கொடுத்தேன் உள்ளட்சத்துடன், சதகா செய்தேன் உள்ளட்சத்துடன், ஹஜ்ஜி செஞ்சேன் உள்ளட்சத்துடன் என்று ஒருத்தர் சொல்றாராக இருந்தால், முதல்ல அவருடைய தொழுகை உள்ளட்சத்துடன் நடந்திருக்கின்றதா என்று பரிசீலனை செய்து பார்க்கப்பட வேண்டும். தொழுகை உள்ளட்சத்தோடு நடக்கலண்டா மற்ற அனைத்துக்கும் நீங்க தம்மட்டம் அடிச்சு நான் உள்ளத்தோடு செய்தேன் என்று சொன்னாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படவே மாட்டாது. காரணம், இங்கே பிழைத்தால் முழு வாழ்க்கையும் பிழைக்கும் என்கிறதுல சந்தேகம் இல்லை. இதனால்தான் தொழுகையினுடைய பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு டெபினிஷன் சொல்கிறார்கள். அதற்கு டெபினிஷன் சொல்கிறார்கள், அது அஃபால் அஃபாலும் வா அக்வாலும் சில செயல்களும் வார்த்தைகளும் சில சொற்களும் கலந்தது தான் தொழுகை. சலாம் அதாவது தக்பீரை கொண்டு ஆரம்பிக்கும், சலாமை கொண்டு முடிவு பெறும். செயல்களும் சில அக்வால் என்ற சொற்களும் உள்ளடங்கிய சலா தக்பீரை கொண்டு ஆரம்பித்து சலாமை கொண்டு முடிக்கக்கூடியது தான் தொழுகையினுடைய வரையறை. அப்படி என்றால் வார்த்தைகள் ஒழியப்பட வேண்டிய இடத்தில் நிச்சயம் அது உச்சரிக்கப்பட வேண்டும். செயல்கள் எந்த முறையில செய்ய சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த முறையில செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு தொழுகை என்ற பெயர் கிடையாது. தொழுகை நிறைவேறலாம், அவர் தொழுதார் என்று முடிவு கொடுக்கலாம். சீரான தொழுகையை தொழுதாரா என்று பார்த்தால் கிடையாது. சகோதரர்களே, அப்படி என்றால் இவர் தக்பீரை கட்டும் பொழுது கையை எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும்? அதற்கு முன்னால சஃபுல நிற்கும் நேரம் எந்த முறையில நிற்க வேண்டும்? சிலர்கள் பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது, எங்கிருந்து படிச்சுட்டு வந்தார்களோ தெரியாது, சஃபுல நிற்கும் பொழுது வெறுமனே பிரமாண்டமான ஒரு இடைவெளியை இரண்டு கால்களுக்கு மத்தியில வைத்து இந்த அளவுக்கு நிற்கிறார்கள். இந்த முறை கிதாபிலேயோ ஹதீஸிலேயோ குர்ஆனிலேயோ சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலேயோ எங்கேயுமே பதிவாக்கப்படவில்லை. சில சகோதரர்களுக்கு அவ்வாறு சொன்னால் விதந்தவாதம் செய்கின்றார்கள், நெருங்கி நிற்க வேண்டும் அல்லவா, மற்றவர்கள் நெருங்கி நிற்கிறது மறுக்கிறார்கள், அதனால அவர்களுடைய காலோடு எங்களுடைய காலை சேர்க்கிறோம். அப்படி என்றால் அவருடைய தோளோடு உன்னுடைய தோல் சேர்க்க மாட்டாது. காலும் தோளும் ஒன்றோடு இணைவதாக இருந்தால் குர்ஆன் சொல்லிக் கொடுக்கிறது, ஹஜரத் ரசூலுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையின் சிபாத்துகள் இருக்கிறது. சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதே போல நீங்களும் தொழுது கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஷான் இடையளவில் தான் அவர்கள் சஃபுல நிற்கும் பொழுது, அது ஃபர்லான தொழுகையா இருந்தாலும் சரி நஃபுலான தொழுகையா இருந்தாலும் சரி பாதங்களை வைப்பார்கள். இதற்கு அப்பாற்பட்ட முறையில பாதங்களை எப்படி வைத்தாலும் அந்த தொழுகையில குறைபாடு இருக்கிறது. இந்த தொழுகைக்கு கன்சன்ட்ரேஷன் கிடையாது, விழிப்புணர்வு கிடையாது. ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி வைத்தார்கள் என்ற சிந்தனை வந்தால் தானே ஒரு ஸ்தான அளவு இடைவெளியை வைத்து அவர் நிற்பாரு. அப்படி இல்லாமல் நிற்கக்கூடிய மூடத்தனமான தொழுகைக்கு என்ன பொறுமதி இருக்குது? எனவே ரசூலுல்லாஹ் அந்த முறையில் நிற்பார்கள், மிகவும் குனிந்து இருக்கவும் மாட்டார்கள், நெஞ்சை முன்னுக்கு போட்டு இருக்கவும் மாட்டார்கள். சொல்வார்கள், உங்களுடைய நெஞ்சுக்களை சாதாரணமான நடுத்தரமான முறையில வைத்துக் கொள்ளுங்கள், முன்னுக்கு போடாதீர்கள், பெருமையுடன் நிற்பதை போல நிற்காதீர்கள், மேலும் ஒரு வயோதிபர் நிற்கிறதை போல குனிந்தும் நிற்காதீர்கள். அது ருக்குவும் இல்லாம பெருமையுடைய நிற்றலும் இல்லாம நீங்கள் சாதாரணமான முறையில உங்களுடைய கழுத்து பிடரியை நட்டி முதுகை நட்டி நின்று கொள்ளுங்கள். அதன் பின்னால தக்பீரை கட்டுகின்றீர்கள். அல்லாஹு அக்பர். இந்த நேரம் உங்களுடைய தலையை கொஞ்சம் சாய்த்து கொள்ளுங்கள். இப்படி இருந்த தலை தக்பீர் கட்டும் பொழுது இப்படி மட்டும் சாயும், அத்துடனே அவருடைய உடம்பு பணிய மாட்டாது, அவருடைய நெஞ்சு பணிய மாட்டாது, அது சாதாரண நடுநிலைமையில இருக்கும். இவருடைய தலை மட்டும் குனியும். இப்பொழுது இவர் தக்பீரை கட்டுகின்றார். இந்த நேரம் அனைத்துமே பின்னுக்கு யா அல்லாஹ், அனைத்துமே சிறுசு யா அல்லாஹ், நீ மட்டும் தான் பெரியவன். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா அவனுடைய அக்பரியத்தை, அவனுடைய பெருமையை, அவனுடைய சிரேஷ்ட தன்மையை அவன் நெஞ்சுக்குள்ள வரவழைத்து அந்த தக்பீரை சொல்ல வேண்டும். தக்பீர் சொல்லும் நேரத்தில் அந்த அக்பருக்கு மத்தியில, அல்லாஹும் அக்பர் என்ற ராவுக்கும் மத்தியில, அல்லாஹ் என்ற அழைப்புக்கும் அக்பர் என்ற ராவுக்கும் மத்தியில மூன்று விடயங்கள் இடம்பெற வேண்டும். அந்த மூன்று விடயங்கள் இடம்பெறவில்லை என்றால் தக்பீர் கூடும், இவர் தொழுவாரு, தொழுதுதாக கணிக்கப்படும். என்றாலும் விழிப்புணர்வு உள்ள தொழுகையாக, உள்ளச்சம் உடைய தொழுகையாக, உள்ளச்சத்தை வரவேற்பதற்கு சாதனமாக அது அமைய மாட்டாது. உள்ளச்சத்தை வரவேற்பதற்குரிய சாதனம் தான் அவர் தக்பீரை கட்டுகின்றார். அதுவும் அவர் நினைத்த மாதிரி கைகளை உயர்த்த முடியாது. சிலருக்கு பக்கத்தில் இருந்து தொழும் பொழுது கோபம் பொங்கி வரக்கூடிய ஒரு நிலைமை. சிலர்கள் கேட்பார்கள், நீ ஏன் எங்களை பார்க்கிறாய்? இல்ல கரியமான சகோதரர்களே, நாம் கண்களை மூடிக்கொண்டு தொழுவது இல்லை, கண்களை திறந்து கொண்டு தான் தொழ வேண்டும். அந்த நேரம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய சேட்டைகள் எல்லாம் நமக்கு விளங்கத்தான் செய்யுது. எனவே அவரு தன்னுடைய கைகளை ஹஜ்வ மஞ்சி பைகி, மஞ்சி பின்றது இந்த அரபுல தோல் புஜங்கள், ரெண்டு தோல் புஜங்களுக்கு நேராக அவர் கையை உயர்த்த வேண்டும். அந்த நேரம் இந்த பெரும் விரல் காது சுனை அளவுக்கு மட்டும் வந்தால் போதும், இப்படித்தான் இருக்க வேண்டும். இதை தவிர்த்து சிலர்கள் அங்கே வானத்தை பிடிக்கிறதை போல உயர்த்துவார்கள், மற்றும் சிலர்கள் சோம்பேறிகளாக அரவாசி கையை உயர்த்துவார்கள், இன்னும் சிலர்கள் முன்னுக்கு இருக்கக்கூடிய ஏதோ தட்டுவதை போல கைகளை வீசுவார்கள். இந்த முறையெல்லாம் உள்ளட்சம் உடைய தொழுகைக்குரிய முறை அல்ல. சீரான முறையில தன்னுடைய தோல் புஜங்களுக்கு நேராக, அவருடைய இபஹாம் என்ற இந்த விரல்களும் காது சுனைகளுக்கு நேராக இருக்கும் நிலைமையில நான் சரண்டர் ஆயிட்டேன் யா அல்லாஹ். ஒருவர் எங்களை தாக்க போகின்றார், கண்ணினால் ஏம் வைக்கின்றார், இந்த நேரம் நாங்கள் சரண்டர் ஆகிறது கையை கொண்டு தான் தூக்குவோம். யாரும் இப்படி தூக்குறது இல்ல. பொதுவாக சரண்டர் ஆகக்கூடிய பிரமாணம் இந்த முறைதான். இந்த அளவுல இவர் கையை தூக்கி அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை கட்டும் பொழுது உசல்லி ஃபர்லல் ஜுமாஅத்தி என்ற இந்த மூன்றும் அல்லாஹ்வுக்கும் அக்பருக்கும் மத்தியில இடம்பெற வேண்டும். இது தான் விழிப்புணர்வு உள்ள தொழுகை. இவ்வாறு இல்லாமல் இவர் ஏதோ தக்பீரை கட்டினத்துக்கு அப்புறம் அல்லாஹு அக்பர் என்று சொல்றாரு, நிறைவேறும். ஆனாலும் இந்த தொழுகைக்கு கூலி கிடைக்குமா? இந்த தொழுகை ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகைக்கு ஒப்பானதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. அப்படியானால் மூன்றே மூன்று விஷயம். உசல்லி, நான் தொழுகிறேன். எதை தொழுகிறேன்? பர்லல், பர்ல தொழுகிறேன். எதனுடைய பர்லு? லுஹரா, அசரா, ஜுமாவா? நான் ஜுமாவுடைய பர்லை தொழுகிறேன் என்ற மூனோட தக்பீர் முடிய வேண்டும். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது தக்பீருக்கு வெளியில நிகழ்ந்த போதிலும் பிரச்சனை கிடையாது. உள்ளத்தினால் நீயத்து வைக்கிறது தான் பர்லு, வாயினால் மொழிவது சுண்ணத்து. எனவே நீயத்தை உள்ளத்துல கொண்டு வருவதுடனே மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத முறையில் இவர் நாவினால் அல்லாஹு அக்பர் என்று தனக்கு கேட்க மட்டுமே மொழிந்து கொள்ள வேண்டும். சிலர்கள் பக்கத்தில் இருந்து பல தடவை தக்பீரை சப்தமிட்டு அவர்கள் கட்டுவார்கள். மற்றவர்களுடைய தொழுகையிலும் பிசகுதலை ஏற்படுத்தி சந்தேகத்தை உண்டு பண்ணுவார்கள். அல்லது அவருடைய தொழுகையின் காரணமாக பக்கத்தில் இருக்கிறவருடைய தொழுகையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. யாரும் சிகரெட் குடித்தவர்கள், சுருட்டு அடித்தவர்கள், பீடி குடித்தவர்கள், டூரியங்கா தின்றவர்கள், அதனை குடித்த உடனே சாப்பிட்ட உடனே மசிதிக்கு வராங்க வெங்காயமும் வெள்ளப்பூடும், அதனை சமைக்காமல், அதனுடைய தன்மையை சாவடிக்காமல் அதனை பச்சையோடு சாப்பிடுவார்களோ, அவர் எங்களுடைய மஸ்ஜிதின் பக்கமும் வர வேண்டாம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வன்மையாக தடுத்திருக்கின்றார்கள் என்றால், கனிவான சகோதரர்களே, தொழுகைக்கு இடைஞ்சல் உருவாகக்கூடிய எதுவுமே சஃபுல நடக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தக்பீருடைய முறைகளும், நாங்கள் உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளும், நாங்கள் நிற்கக்கூடிய முறைகளும், மற்றும் உண்டான சேட்டைகளும் மற்றவருக்கு எந்த அளவுக்கு வேதனையை கொடுக்கும்? சொன்னாங்க, மக்கள் எதனை கொண்டு வேதனை படுகின்றார்களோ அதனை கொண்டு மலாய்க்காமார்களும் நோவினை அடைகின்றார்கள். எங்களுடைய வாயின் நாற்றம் மலாய்க்கா மார்களை நோவினை அடைய செய்யும். இதற்காக வேண்டித்தான் தொழுவதற்கு முன்னால் விசுவாசத்தை பாவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. சிலர்கள் இன்று வைத்தியர்களும் தான் இந்த சஃபுலம் என்று விசுவாசம் செய்கின்றார்களே, இது ஒரு அசிங்கமான முறையாக இருக்கின்றதே என்றெல்லாம் கதைப்பார்கள். நிச்சயமாக அது ஹஜரத் ரசூலுடைய சுன்னா என்கிறதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரெண்டு விதமான ஹதீஸ் வந்திருக்கின்றது. ஒன்று, உளுடைய நேரத்தில் மிஸ்வாக் செய்வது, வாயையும் நாங்கள் கொப்பளிக்கின்றோம், மிஸ்வாக்கையும் செய்கின்றோம், மிஸ்வாக் செய்து தொழும் தொழுகைக்கு ஏராளமான நன்மைகள், 70 மடங்கு நன்மைகள் இருக்கின்றது என்றெல்லாம் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு ஆயிரக்கணக்கான நன்மைகள் இருக்கின்றது. ஒன்று தான், மௌத்துடைய நேரத்தில் உனக்கு களிமா வெளியாவது என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் உளுடைய நேரத்தில் பாவித்துக் கொள்ளலாம், அல்லது அவர் தொழுகையுடைய நேரத்தில் ரெண்டு இழுக்களை இழுத்து கொள்ளலாம். அதுவும் மற்றவருக்கு ஏதும் அருவேற்பு ஏற்பாடு முறையில தான் அவர் செய்ய வேண்டுமே தவிர, உளுடைய நேரத்தில் பல்லை துளைப்பதை போல சஃபுல வந்து துளைக்க கூடாது. அந்த சுண்ணத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இழு ரெண்டு இழு, வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இழுத்துக் கொள்வார்கள். வலது பக்கத்தோடு முடித்து மீண்டும் புக்கட்டில் போட்டுக்கொள்ளலாம். இதற்கும் தெளிவான ஹதீஸ் இருக்கின்றது. இதை தவிர சஃபுல வேற எதுவுமே செய்யக்கூடாது. சிலர்கள் சஃபுல நின்று விட்டால் அவர்கள் அசைவது, அவர்கள் சில செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுக்கே தெரியாது. தொழுது முடிஞ்சதன் புண்ணால நீங்க தொழுகைகள் பிடிப்பிடியெல்லாம் செஞ்சீங்க என்று சொன்னா அவர் யோசிப்பார். காரணம் என்ன? அந்த அளவுக்கு இவருக்கு தொழுகையில பேணுதல் இல்லை, தொழுகையில இவருக்கு விழிப்புணர்வு இல்லை. இந்த தொழுகைக்கு கூலி கிடைக்கவே மாட்டாது சகோதரர்களே. அந்த அடிப்படையில தக்பீர் கற்றாரு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் என்ற அந்த அழிப்புக்கும் அக்பருக்கும் மத்தியில மூன்று விடயங்களை அவர் நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். அதுல ஒன்று தான், நான் தொழுகிறேன் முசல்லி, அது ஃபர்லா சுன்னத்தா என்ற விஷயம் இடம்பெற வேண்டும். அந்த அடிப்படையில ஃபர்து சொல்லக்கூடிய கட்டாயம் ஃபர்லை அங்கே குறிப்பிட வேண்டும். அடுத்தது லுஹரா சுபஹா, அது எந்த தொழுகை என்றது அங்கே இடம்பெற வேண்டும். அடுத்து தவிர உண்டான லில்லாஹி தஆலா மாமூமன் என்கிறது அது ஒரு ஷர்த்து, மாமூமனும் கட்டாயம் இடம்பெற வேண்டும். என்றாலும் அது தக்பீருக்குள்ள இடம்பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அது தக்பீர் கட்டினதன் பின்னால மாமூம் என்பதனை உச்சரித்தால் சரியாது. எங்கே நிபந்தனைகள் கண்டிஷன் பிழைக்கப்படுவோ அப்பவும் அவர் ஜமாத்தோட சேர்ந்து தொழுதாக கணிக்கப்பட மாட்டாது, அவர் தனிமையாகத்தான் தொழுதார் என்று கணிக்கப்படும். இந்த அடிப்படையில மாமூமன்கிறதனை வைத்துக் கொள்ள வேண்டும். என்றாலும் அல்லாஹ்வுக்கும் அக்பருக்கும் மத்தியில இந்த மூன்று விடயம் மட்டும்தான் இடம்பெற வேண்டும் என்கிறதனை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூன்றை தவிர மற்ற எதுவுமே இடம்பெறவில்லை என்றால் இமாம் ஜமாத்தோட சொல்ல நேரத்தில் மாமூமனும் வர வேண்டும், அது தக்பீருக்கு வெளியிலே. இப்படி இந்த மூன்றை தவிர வேற எதுவுமே இடம்பெறவில்லை என்றாலும் தொழுகை சம்பூர்ணமாக கூடும். அதான் சொல்றதோ கலான் சொல்றதோ முஸ்தக்பிலன் இலல் காபதி ஷரீபதி லில்லாஹி தாலா என்று சொல்றதோ, இவைகள் எல்லாமே சுன்னாவுல சேர்ந்தது. இது விடுபடுறதின் காரணமாக தொழுகை கூடும். என்றாலும் சுன்னத்துகளை தொழுகையில பேணுவதுதான் உண்மையான பரிபூர்ணமான ஒரு மூமினுடைய தொழுகையாக வெற்றியை பெற்றுத் தரக்கூடிய தொழுகையாக அமையும் என்கிறதையும் மறந்துவிடக் கூடாது. இப்பொழுது இவர் தக்பீர் கற்றார் அல்லாஹு அக்பர் என்று கட்டிட்டால் இதுக்கும் அழகான விதிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். 4 இமாம்களும் இதனை பற்றி பேசுகின்றார்கள். இதில் ஏதோ ஒரு முறையில கட்டி கொண்டால் சிறந்ததா இருக்கும். நம்முடைய மனோ இச்சையின் முறையில கட்டுவதாக இருந்தால் அது ரசூலுல்லாவுடைய எந்த முறைக்கும் ஒப்பானதா இல்ல. இந்த 4 இமாம்களையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். பொற்யுகத்துல பொற்காலத்துல இருந்தவர்கள், அதாவது அல் கர்மு தஹபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவுக்கு மிகவும் சிறந்த காலத்துல ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 3 வருடங்களுக்குள்ள 3 நூற்றாண்டுக்குள்ள இருந்தவர்கள் தாண்டிவர்கள், 300 வருடங்களுக்குள்ள இருந்தவர்கள் தாண்டிவர்கள், 300 வருடங்களுக்கு அப்பால வந்து யார் யாரெல்லாம் வானத்தை எட்டி பிடிச்சி அதுக்குள்ள இருக்கக்கூடியதை கிழிச்சி கொண்டு வந்து காட்டினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். காரணம் ஹஜரத் ரசூலுல்லா இபாதுடைய விடயத்திலும் தான் மற்ற விடயங்களும் தான் எந்த குறைபாடும் வைத்தது கிடையாது. ரசூலுல்லாவுடைய ஹதீஸ்ல சீரான முறையில விளங்குவதற்கு உண்டான ஆய்வாளர்கள் தான் இந்த 4 இமாம்களும், இவர்களை முழுவதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இவர்களுடைய இஜ்மா தான் இஜ்மா, அது தவிர மற்ற யாருடைய இஜ்மாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மாறாக ஒரு மெஜாரிட்டி மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துல இஜ்மா ஆகிறார்கள் என்றால் ஹஜரத் ரசூலுல்லா அதற்கு தலீல் சொல்லியிருக்கின்றார்கள். ஆதாரம் இன்ன உம்மத்திலா சச்சிதமி வளாதின், உம்மத் வழிக்கேட்டில ஒன்று கூட மாட்டார்கள், ஏண்ட உம்மத்தில் ஒரு பெரும் கூட்டம் வழிக்கேட்டில் ஒன்று கூட மாட்டார்கள் என்ற அடிப்படையில அதனை பின்பற்ற முடியுமே தவிர அது தவிர்த்து உண்டான எந்த ஒரு இனோவேஷனையும் நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் என்கிறத குரானும் ஹதீஸும் அடித்து கூறுகின்றது. மன் அஹ்தஸபி அம்ரினா ஹாதா, யார் எங்களுடைய இந்த இஸ்லாத்தின் விஜயத்தில் விஜயத்துகளை உருவாக்குறார்களோ அது பகுவ ரத்தும் ஏற்றுக்கொள்ள படமாட்டாது, அது அப்ரோவேட்டட், அது நலிஃபை, நாங்கள் அதை அக்செப்ட் பண்றது இல்லைங்கிறத ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரிவாயத் செய்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் சகோதரர்களே, தக்பீர் கட்டுகின்றோம், இப்போ இங்கே கையை வைக்க வேண்டும். ஹதீஸ் வந்து அலர் நெஞ்சின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். நெஞ்சு எங்கே இருக்கிறது முதல்ல அது அறிந்து வைக்க வேண்டும். நெஞ்சு இருக்கிறது எங்களுடைய இந்த பொக்கத்தமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல எங்களுடைய இந்த ஆட்காட்டி விரலின் பிரமாணத்தை வச்சோம்னா அங்கதான் நெஞ்சு இருக்கிறது. எனவே அதன் மீது வைக்கிறது என்றால் இங்கே வைக்கிறது இல்லை. சிலவங்க பெறக்கும்பா கட்டுறது மாதிரி கட்டி கொள்வார்கள், தொழுகக்கூடும், பிரச்சனை இல்லை. நான் வேண்டாம்னு சொல்லல, நீங்க கட்டாமே விட்டுடுங்க, அப்பவும் தொழுகக்கூடும். தக்பீர் கட்டுறது ஹைஆத்தான சுண்ணத்தில் உண்டானது. தொழுகையில் ரெண்டு வகையான சுண்ணத்துகள் இருக்கிறது, ஒன்று அபால், ஒன்று ஹைஆத். அபால் என்கிறது விடுபட்டா சஜிதா செய்ய வேண்டும். ஒரு மதுஹபுடைய டீச்சிங், ஒரு மதுஹபுடைய கற்றுக் கொடுத்தல ஒருத்தர் பின்பற்றார் என்றால் அவர் அதன் பிரகாரம் செய்வது தான் ஆகவும் சிறந்தது. எனவே அந்த மதுஹபுடைய போதனைக்கேற்ப அபாலான சுண்ணத்துகளை இவர் விட்டு விடுவார் என்றால் அதற்கு சஜிதா சஹூ, மறதியுடைய சஜிதா செய்ய வேண்டும். அது அவருக்கு விடுபட்டதனை அடைத்துவிடும், பூர்த்தி ஆகிவிடும் என்கிறது ஹதீஸ்லையும் வந்திருக்கின்றது. இன்னும் ஒன்று இருக்குது, ஹை ஆத்தான சுன்னத்துகள். ஹை ஆத் என்றால் அலங்காரம். அதில் ஒன்று தான் கையை உயர்த்துவது, சீரான முறையில் உயர்த்த வேண்டும் என்கிறது, அதன் பின்னால் தக்பீரை கட்டுவது, இதெல்லாம் அலங்காரமான சுன்னத். ஒருவர் வந்தார், நேராக நின்றார், அவரு அல்லாஹு அக்பர் என்ற அந்த அலிஃபுக்கும் ராவுக்கும் மத்தியில நான் மேலே சொன்ன மூன்று விடயங்களும் இடம்பெறக்கூடிய நிலைமையில அப்படியே வைத்திருந்தார், கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ அதுக்குள்ள வந்துட்டு என்றால் அதுவும் அவருக்கு செல்லுபடி ஆகும். இது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுத முறையை தான் சித்தரிக்கிறார்கள். அதிகமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டியே தொழுதிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த தொப்புளுக்கும் நெஞ்சிக்கும் சற்று கீழான சரியான முறையை, அதாவது எங்களுடைய விரலை இப்படி வைத்தால் அந்த இடத்துக்கு மணிக்கட்டு வரக்கூடிய நிலைமையில் தக்பீரை கட்டிக் கொள்வதற்கு போதிக்கின்றார்கள். அந்த நேரம் எங்களுடைய மணிக்கட்டை இந்த மூன்று நான்கு விரல்களும் தாங்க வேண்டும், பெரும் விரலோடு இது தங்க வைக்க வேண்டும், இந்த விரல் மட்டுமே நேராக இருக்க வேண்டும். இதனை கவனிக்காம நினைத்த மாத்திரத்தில் தொழக்கூடிய தொழுகைக்கு உள்ளட்சம் வரமாட்டார். இது ஆராய்ச்சி பூர்வமான விதிமுறையை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர நீங்கள் எங்களுக்கு உள்ளச்சம் வரும் என்று சொன்னார் கரீபான சகோதரர்களே, வேற வேற சிந்தனைகள் தான் வருமே தவிர உள்ளச்சம் வராது. நான் இப்படித்தான் தக்பீர் கட்டுவதாக இருந்தால் கட்ட வேண்டும், அதற்குரிய நிபந்தனைகளும் விதிமுறைகளும் எனக்கு போதித்திருக்கக்கூடிய நடைமுறையும் இதுதான் என்று விளங்கினால்தான் எங்களுக்கு கையை அப்படி வைக்கிறதுக்கு உண்டான சிந்தனை வரும். இப்பொழுது அவர் அப்படியே நிற்கிறார், ஆட மாட்டார், அசைய மாட்டார், ஒரு கம்பை நட்டி வைத்ததை போல சுஜூதுடைய இடத்தையே பார்த்து கொண்டிருப்பார். ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, சுஜூதுல நீங்க தலை வைக்கும் இடத்தை பாருங்கள், நெற்றியை வைக்கும் இடத்தை உற்று நோக்குங்கள், மேலும் நீங்க ருக்குல உங்களுடைய கால் பாதங்களை அதாவது விரல்களை பாருங்கள் என்று ஹதீஸ் வந்திருக்குது, மேலும் சுஜூதுல மூக்குடைய இடத்தை பாருங்கள் என்றெல்லாம் இது ஒரே ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்குது. இது ஒரே ஒரு ஹதீஸ் தான், இன்ன இன்ன உறுப்புகளை பார்க்கணும், சஜிதாவுடைய சந்தர்ப்பத்திலையும் ருக்குவுடைய சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் நிலையில கியாமில் இருக்கக்கூடிய நேரத்திலையும் என்று சொன்னாலும் கூட ஏராளமான நூற்று கணக்கான ஹதீஸ் வந்திருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்க சுஜூதுடைய இடத்தை தான் பார்க்க வேண்டும். சுஜூதுடைய இடத்தை தவிர வேறெங்கும் யாரும் உற்று நோக்குவாங்கடா, ரசூலா பஜ்வா செஞ்சாங்க, இவங்களுடைய கண்களின் பார்வைகள் பறிக்கப்படட்டும். இவர்கள் இவருடைய பார்வை பறிக்கப்படுவதனை பயந்து கொள்ளட்டும் என்றார்கள். யாரெல்லாம் தொழுகையில சவுல நின்று கொண்டு செவற்றையும் அங்கும் இங்கும் மிம்பருடைய பகுதியையும் மற்றும் உண்டான இடங்களையும் கண்களை சஞ்சரிக்க வைக்கின்றாரோ நிச்சயமாக இவர் ஹராமான பார்வையை பார்க்கிறதுல பழக்கப்பட்டவர். யாருடைய பார்வை சுஜூதுடைய இடத்துல இருக்குமோ வெளியில் அவர் ஹராமான பார்வைய பார்த்தாலும் சில சந்தர்ப்பங்கள்ல அவருக்கு உள்ளத்துல வரும், நான் இதை பார்க்க கூடாது, அவர் பார்வையை தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அவருக்கு அந்த தொழுகை ஏற்படுத்துது. இதனால தான் உங்களுடைய தொழுகையின் வாழ்க்கைய வெளி வாழ்க்கையில கொண்டு வாங்க என்று ஒரு ஹிக்மத்தான அறிவுபூர்வமான விடயங்கள் சொல்லப்படுது. ஆனாலும் பெரியமான சகோதரர்களை, இவைகள் கவனிக்கக்கூடியவர்கள் யார்? தொழுகையில உடல் உறுப்புகள் அசையுமா? தொழுகையில யாரையும் நாங்கள் தீண்டுவோமா? தொழுகையில அங்கே இங்கே சொரிஞ்சி வயலின் அடிப்போமா? சிலர்கள் தொழுகையில நின்று கொண்டு சொறிவார்கள் எப்படி அந்த வயலின் அடிக்கிறதை போல. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் கூடாது. சிலர்கள் தலையை அசைப்பார்கள் சராச்சோதக்கூடிய நேரத்துல, இதுவும் கூடாது. தொழுகை இதனால பாத்திலாக மாட்டாது. அசைக்கிறதாக இருந்தா மூன்று விடுத்தம் தொடர்ச்சியாக நடக்காத முறையில தான் அசைக்க வேண்டும். ஒரு உறுப்பு மூன்று விடுத்தம் தொடர்ச்சியாக நடக்கும் அசைவு தொழுகையை பாத்திலாக்கும். அப்படி என்றால் சொரிச்சல் ஏற்பட்டா தாங்க முடியல. எப்படி சொல்கிறது? முகத்தில் சொரிச்சல் ஏற்பட்டது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது அவர் கையை மெதுவாக கொண்டு வருவார், ஒரு அசைவு நடந்துட்டு, இப்போ விரலை மட்டும் அசைப்பார். விரல் அசையும் நேரம் இப்படி கையும் அசையும் என்றால் அவருடைய தொழுகை மூன்று பட்சத்தில் மூன்று தடவை அசையும் பட்சத்தில் பாத்திலாகும். அதனால விரலை மட்டும் அசையுங்கள். அல்லது வேறெங்கும் உங்களுக்கு சொரிச்சலா, கையை ஒரு தடவை மெதுவா போடுங்க, உடனே சொரிச்சலின் பக்கம் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒரு எப்பொண்டை கொடுங்க. அதுபோல ரெண்டாவது விடுத்தம் கையை கொண்டு போயிட்டு விரலால மாத்திரம் சொரிந்து கொள்ளுங்கள். இப்படி இல்லாம தொடர்ச்சியாக கண்டினியூஸ்லி மூன்று விடுத்தம் நீங்க உங்களுடைய உறுப்புகளை மூவ் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்கிறத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே தக்பீர் கட்டிவிட்டு இப்ப சூரத்துல் பாத்திஹாவை இமாம் ஜமாத்தோட தொழு நேரத்தில் இமாம் ஓதுவாரு. சம்பூர்ணமாக அதற்கு செவிமடுக்க வேண்டும். இமாம் சூரத்துல் பாத்திஹாவை ஓதுவதை செவிமடுக்க வேண்டும். அதன் பின்னால இமாம் ஒரு சிறிய கெப்பொண்டு கொடுப்பார். மாமூங்களுக்கு சூரத்துல் பாத்திஹா ஓதி கொள்வதற்கு இப்பொழுது மாமுங்கள் சூரத்துல் பாத்தியாவை ஓதுவார்கள். பிறகு இமாம் கிராத்தை ஓதுவார். அந்த நேரத்தில் மாமுங்கள் அதனை செவ்மடுக்க வேண்டும். சூரத்துல் பாத்தியாவையும் கேட்க வேண்டும். அத்துடனே அவர் கிராத்தையும் கேட்க வேண்டும். இது இமாம் ஷாஃபியுடைய கருத்தின் படிக்கு ரெண்டுக்குமே ஹதீஸ் இருக்கிறது. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சூரத்துல் பாத்தியாவும் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்படவில்லை. அதனால மாமுங்கள் சூரத்துல் பாத்திஹாவை ஓத வேண்டும். தலீலாக ஆதாரமாக சொல்கிறார்கள், யார் சூரத்துல் பாத்திஹாவை தொழுகையில ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது. இப்படி எல்லாம் ஹதீஸ் வருது. ஒன்று கொண்டு கான்ட்ராடிக் ஆகுது. இந்த நேரம் என்ன செய்யறது? எங்களுக்கு இது விருப்பமான முறையில் ஒன்று எடுக்கலுமா? அதுக்கு தான் நான்கு இமாம்கள்ல ஒருத்தருடைய போதனை தேவை என்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இதற்குள்ளேயோ ஆயிரம் விடயங்கள் பேசிருக்கிறது கெரியமான சகோதரர்களே. என்றாலும் தரப்பட்ட நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கொண்டு வருகிறது. அதனால நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லிக் கொள்கின்றேன். தக்பீரை எங்கேயும் கட்டலாம், பிரச்சனை இல்லை. என்றாலும் கட்டுவதற்கு ஒரு அழகான விதிமுறை, ஹையாத்தான ஒரு சுன்னத் தொண்டு இருக்குது. அந்த முறையை எப்பவும் பேணினோம்டா அந்த தொழிலுக்குள்ள விழிப்புணர்வு வருங்கிறத மறந்துவிடக் கூடாது. அதன் பின்னால இவர் கையை ஒத்திவிட்டு போகலாம். சூரத்துல் பாத்தியாவும் கராத்தையும் இமாம் ஓதியதன் பின்னால ரெண்டு கையையும் அந்த ஹதுவ மன்கிபை, அதாவது இரண்டு தோல் புஜங்களுக்கு நேராக சரியான முறையில உயர்த்திவிட்டும் போகலாம், உயர்த்தாமலும் போகலாம். பிரச்சனை கிடையாது. உயர்த்திவிட்டு போறதும் சுன்னத்து தான். உயர்த்தாமல் போனால் தொழுகை பாத்திலாகிறது இல்லை. அப்படி இவர் இப்ப ருக்குவுக்கு போவாரு. ருக்குவுக்கு சென்றால் இவருடைய கழுத்து முன்னை பார்த்து சஜிதாவுடைய இடத்துல இருக்க வேண்டும். இவருடைய முதுகு, இவருடைய பிற்புறம் எல்லாமே ஒரு பலகையை போன்று இருக்க வேண்டும். சிலர்கள் நோயுள்ளவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு நோயாளி எப்படி சொல்ல வேண்டும் என்கிறது எல்லாம் சொல்லி தந்திருக்கின்றது. தொழுகையுடைய பாடங்கள் மதரசாக்கள்ல ஒரு வருடத்துக்கு ஓதி கொடுப்பார்கள். அந்த அளவுக்கு விசாலமான மசாலாக்கள் அவைகளில் இருக்கின்றது. எனவே யாரு நோயாளியா இருக்கிறாரோ அவருக்கு எந்த அளவுக்கு குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிந்தால் போதும். சிலர்கள் தக்பீருக்கு நின்றால் கிபிலாவை முன்னோக்கி நிற்க மாட்டார்கள். ஏன்? அவருடைய அமைப்பே அப்படித்தான். தக்பீர் கட்டினா கிபிலாவின் வேறு திசையில்தான் திரும்பி இருப்பாரு. இவர் இப்ப சரியாக போனா அவருடைய போன் முறிஞ்சிடும். அதனால அவர் அப்படியே விட்டுடுறது. அப்படி இல்லாட்டி எங்களுடைய தக்பீருடைய நிலைமையில கிபிலாவை முன்னோக்கி தான் நெஞ்சு இருக்க வேண்டும். தொழுகையில திரும்பி பார்க்க கூடாது. பலா எல்தபித் அஹதுக்கும் ஃபிஸ்ஸலா, உங்களை யாருமே தொழுகையில திரும்பி பார்க்க வேண்டாம். அல்லாஹ் அவர்களுடைய கலத்துகளை முறிச்சுவிட போதுமானவன் என்றெல்லாம் ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்கின்றது. எனவே ஒருத்தர் திரும்பி பார்த்து விட்டாரு திடீரென்று, தொழுக பாத்திலாக மாட்டாது. என்றாலும் கூட அவருடைய தொழுகையில உள்ளச்சம் இல்ல, வெறுமனே செயல்கள் தான் நடந்து கொண்டிருக்குமே தவிர கூலி கொடுப்பதற்கு தகுதியாக்கப்பட மாட்டாது. இப்ப ருக்குக்கு போறாரு, முதுகை சீரான முறையில ஆரோக்கியமானவர் பலகையை போல வைத்திருப்பாரு. உடனே தொழுகை திருடன் காக்கா கொத்துவதை போல ருக்குல இருந்து எழும்பாம அவர் அதுல இத்மீனான ஆக வேண்டும். அப்படின்னா அமைதி ஆக வேண்டும். சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம், சுபஹான ரப்பியல் அஸீம் மூன்று விடுத்த மோதி கொள்வாரு. அதுல வபிஹம்திஹி என்பதனையும் சேர்க்க முடியும். இது புக்காக்கள் ஆராய்ச்சி செய்து வபிஹம்திகையை சேர்த்துக் கொள்வதற்கு அனுமதிக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் ஹதீஸிலே வந்திருக்கின்றது சுபஹான ரப்பியல் அஸீம் என்பதனை மாத்திரம் குறைந்தது மூன்று விடுத்தம் சொல்லிக் கொள்ளலாம், கூடியது அவருக்கு ஒரு 11 விடுத்தமும் சொல்லிக் கொள்ள முடியும். என்றாலும் தொழுகையை இமாம் அந்த அளவுக்கு நீடிக்கிறதாக இருந்தால் அந்த ஊர் மக்கள் அப்படி நீடித்து சொல்வதை பொருந்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு சொல்வார்கள் அல் ஜமாத்துல் மஹ்சூரா, அதாவது மற்றீடு செய்யப்பட்ட ஜமாத். உதாரணத்துக்கு இந்த அணிவத்தை பொறுத்தவரையில இங்கே மற்றீடு செய்யப்பட்ட ஜமாத் தான் வருவார்கள். அதே மாதிரி ஹீரத்தகல், இதை பொறுத்தவரையில தங்கொல்ல, இது மாதிரி டவுன் புறத்தில் இருந்து கொஞ்சம் ஒதுங்கிய பிரதேசங்களை பொறுத்த வரையில் மஹ்சூரான குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் அஞ்சு நேர தொழுகைக்கு வருவாங்க. இவங்க எல்லாரும் பொறுந்து கொள்வாங்கடா தொழுகையை அந்த அளவுக்கு பரலான தொழுகையும் நீடித்து பரிபூர்ணமாக சொல்லலாம். அப்படி இல்லை மற்றவர்களும் வருகிறார்கள், பிரயாணிகளும் வருகின்றார்கள், நோயாளிகளும் இருக்கிறார்கள் என்றால் மூன்று விடுத்தத்தை விட அதிகரித்துக் கொள்ள வேண்டாம். அதன் மாதிரி அல்லாஹு தஆலா அவங்க பனு ஸலமா கோத்திரத்துக்கு போயிட்டு இஷா தொழுகையை தொழிப்பார்கள், சூரத்துல் பக்கராவையும் ஓதுவார்கள். ஒரு சஹாபி தொழுகையை விட்டுட்டு போயிட்டார், மற்றவர்கள் அனைவருமே இவர் ஒரு முனாஃபிக் தொழுகையை விட்டுட்டு போகிறார் என்று சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி இடத்துல போயிட்டு முறைப்பாடு செய்தார், யா ரசூலல்லாஹ், நாங்க வயல்கள் கொத்தி கஷ்டப்பட்டு இரவுல வருகின்றோம், இவர் சூரத்துல் பக்கரா ஓதி நீளமாக தொழுகின்றார், எங்களுக்கு வேற வேலை இல்லையா? இப்போ அவங்கள ரசூலுல்லாஹ் அழைச்சாங்க, கேட்டாங்க, நீ ஒரு ஃபித்னா காரணமாக ஒரு கரெக்ஷனை உண்டு பண்ணக்கூடிய டெம்டேஷனை உருவாக்கக்கூடிய மனிதனாக ஆகிவிட்டாயா? மக்களுக்கு நீ தொழுகை நிறைவேற்றினால் நடுத்தரமான முறையில நிறைவேற்று என்பதற்காக வேண்டித்தான் அந்த மூன்று விதங்களை ஒரு வரையறையாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. மேலும் நோயாளிகள், கஷ்டமானவர்கள், சிரமத்தோடு வந்தவர்கள் வேலை பருவத்தை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கும் போகாம மகர் பிஷாவை பள்ளியில தொழுந்துட்டு போகலாம் என்று சொல்லி வந்திருப்பாங்க. இது மாதிரி நிலைமைகளை இமாம் அவர்கள் கவனித்து அந்த தொழுகை சீரானவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு வேற தெரிய பள்ளி இருக்குது, அங்கே அதிகமானவர்கள் பிரயாணிகள் கொழும்புக்கு போகக்கூடியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தொழுகைக்காக வேண்டி வருவார்கள். சுபத் தொழுகைக்கு இப்ப பிரயாணிகள் வந்திருக்கிறார்கள், இமாம் நீண்ட தூரம் ஓதுகிறார்கள், அந்த இமாமுக்கு இமாமத் செய்ய தெரியாது. ஏன்? பிரயாணிக்கு கடமை இல்லை என்றாலும் நமக்கு விசாலமான தன்மைகள் இருக்கிறது, ஏற்பாடுகள் உண்டாக்கப்பட்டிருக்குது, நமக்கு சொந்த வாகனங்கள் இருக்குது, அந்த ஜும்மாவை நாங்கள் வீணாக்கிறவர்கள் இல்லை என்றாலும் கூட சரியா சொல்லுது, ஜும்மாவுடைய நாளில் சுபகுக்கு புறவு பிரயாணம் செய்யக்கூடாது. சுபகுக்கு முன்னால யாராவது பிரயாணம் செஞ்சுட்டாங்கடா அவர் பிரயாணத்தில் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜும்மா கூட கடமை இல்லை, அவருக்கு லுஹரையும் அஸ்ரையும் ஜம்மு செய்து தொழலாம். அதுவும் ரெண்டு ரெண்டு ரக்காத். இது இஸ்லாம் கொடுத்த கன்சிஷன், இஸ்லாம் கொடுத்த பிரிவிலேஜ். இவைகளை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். சிலர்கள் அவங்களுடைய தக்குவாவுடைய உச்ச கட்டம், நாங்கள் இந்த கன்சிஷன் எல்லாம் பாவிக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. இவருக்கும் மார்க்கம் தெரியாது. எனவே இஸ்லாம் எதை சலுகையாக கொடுத்திருக்கின்றதோ அவைகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப இவர் ருக்குவுக்கு போவாரு, சீரான முறையில் இருப்பாரு. ருக்குவில் இருந்து எழும்பும் பொழுது அவர் கையை உயர்த்தி கொண்டே எழும்பலாம். அடுத்தது சற்று நேரையானதன் பின்னால ரெண்டு கையை உயர்த்தலாம். அதுவும் உயர்த்துற நேரம் அந்த ஹஜ்வ மன்கிபை தோல்புஜங்களுக்கு நேராகத்தான் உயர்த்துவது. சிலவங்க உயர்த்த மாட்டாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. தொழுக கூடும் உயர்த்துவதாக இருந்தால் அந்த முறையில தான் உயர்த்த வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கின்றது. இப்ப கியாமுல நிப்பாரு, கியாமுல நின்று அவர் ஓதுவாரு, மில் அத்தமாவாதி வமில் அல் அர்லி வமில் அமா ஷித்த மின் ஷேஇன் பஅது ரப்பனா லகல் ஹம்து மில் அத்தமாவாதி. இதை பூர்த்தியாக ஓதிக் கொள்வார். இது ஆகும் சுருக்கமான ஒரு துவா. இந்த ஏத்திதாளுடைய நேரத்துல ஓதுவதற்கு ஏராளமான துவாக்கள் இருக்குது. அதுவும் அந்த நான் சொன்ன மஹ்சூரான இமாம்களுடைய, மஹ்சூரான இமாமுடைய ஜமாத்தா இருந்தா அவர்களுக்கு நீளமாக ஓதலாம். அப்படி இல்லாட்டி இதோட மட்டும் அவர் பூர்த்தியாக்கி கொள்வாரு. இப்ப ஏத்திதாலையும் சீரான முறையில நேராக நிற்பாரு. பரவும் அவர் சஜிதாவுக்கு போவாரு. இந்த ஒவ்வொரு செயலும் இமாமுக்கு முன்னால நடக்கக்கூடாது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க, யாருடைய செயல் இமாமுக்கு முதல் நடக்குதோ அவருடைய உடம்பு கழுதையாக மாற்றப்படுவதை பயந்து கொள்ளட்டும். இப்பொழுது ஒரு இமாம் அங்கலாய்க்கிறார், அழுகிறார், தர்சில பாட சில லெக்சரிங் பண்ணி கொண்டிருக்கிறார். திரைக்கு மறைவில் இருக்கிறார். அவருடைய குரலும் அழகானது. மாணவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணை போல திரைக்கு அப்பால இருந்து எங்களுக்கு வருடக்கணக்கில் பாடம் நடத்துறீங்களே உஸ்தாத், உங்களை பார்க்கிறதுக்கு ஆவலாக இருக்குது. உஸ்தாத் சொன்னார், என்ன உங்களால் பார்க்க முடியாது? ஏன் முடியாது? ரசூலுல்லாஹ்வுடைய போதனையில நான் ஒரு பரிசீலனை செய்த முயன்றேன், அல்லாஹ் என்ன தண்டிச்சுட்டான். இமாமுக்கு முன்னால யார் தலையை தூக்குவார்களோ அவர்களுடைய உடம்பு கழுதையாக மாறும் என்று சொன்னார்கள். நான் அதனை பரிசித்து பார்ப்பதற்கு செய்தேன், கழுதையுடைய உருவத்தில் இருக்கிறேன். இது இந்த காலத்தில் நடந்ததில்லை, ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால நடந்த விடயம், தபீன்களுடைய காலத்துல நடந்த விடயம். கனிமான சகோதரி, இதனால் யாருமே இமாமுக்கு முன்னால செயல்களை செய்யறது இல்ல. தொழுகையில நாங்கள் இமாம பின்பற்றுவது கட்டாய கடமையா இருக்குது. இப்பொழுது இமாம் சஜிதா செய்வாரு. முதலாவது சஜிதா செய்யும் பொழுது முட்டன்கால்கள் தான் வைக்கப்பட வேண்டும். இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் தாராளமா கதவுகள் திறந்து இருக்குது, வேண்டிய ஒருத்தருக்கு நுழையலாம். ஷியாக்காரனும் வாரான், காதியானியும் வாரான், ஏத்திஸ்டும் வாரான், ஒன்றுமே இல்லாத முழுகீட்காரனும் வாரான், பாத்திரியாக்கள் வாராங்க. இன்றைக்கு உலகத்தில் இல்லாத யகுதியுடைய சிந்தனை கொண்ட எல்லாமே அங்க வந்திருக்கிறார்கள். அதனால யாரும் அதை பார்த்து மட்டும் பின்பற்றிட்டாருங்க. அண்மையில வந்திருந்துச்சு வாட்ஸ்அப்ல, முதலாவது கையை வைக்க வேண்டும் என்று. இந்த அளவுக்கு அந்த தொழுகையினுடைய விதிமுறைகள் தெரியாதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு படத்தையும் போட்டு ஹதீஸையும் கீழால கொடுத்திருக்கிறார்கள், விளக்கம் தெரியாது. இதனை அமைத்தவர் யார் என்கிறதை கூட நாங்க பார்க்காமல், இதுதான் மார்க்கம். இன்றைக்கு கூகுள் முஃப்தி எந்த நேரமும் மொபைல எடுத்தாச்சு, கூகுள் எடுத்தாச்சு, பிங்கர் பிரிண்ட்ல பத்துவாக்களை வெளியாக்கியாச்சு, யாருக்கும் தெரியல. இதுல யூதன் இருக்கிறான், ஷியா இருக்கிறார், ஒளிப்பெற்றவன் இருக்கிறார்கள். இது குரான் ஹதீஸுடைய உருவத்தை காட்டி வேறு திசைக்கு எங்களை கொண்டு போற முனைறான். ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இல்மை தேடுவது, அதுவும் தீனுடைய குறிக்கீடு பண்றது, அது மார்க்கத்துடைய அறிவை தேடுவது கட்டாய கடமை. பர்லு துனியாவுடைய அறிவை தேடுவது பர்லு கிஃபாயா, அது கட்டாயம் இல்ல. டாக்டர் இருக்கவனும், இன்ஜினியர் இருக்கவனும், மற்றும் உண்டான ப்ரொஃபஷனல் இருக்கவனும், ஆனா கட்டாயம் இல்ல. ஒரு ஊர்ல ஒருத்தராவது இருக்கணும். அதுக்கு மற்றவர்களும் முயற்சி செய்யணும், ஒருவரையாவது உருவாக்குவதற்கு முயற்சி செய்யணும். ஆனால் ஆலிம்கள் இல்லாத ஊர்ல வசிக்கிறது ஹராம். இந்த அணிவத்தையில ஒரு ஆலிமாவது ஊருடைய ஆலிம் இல்லை என்றால் இந்த ஊர்ல வசிக்கிறது, நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹராம். மண் சத்தனல் பாகியத ஜபா, அதுக்கு தான் சொல்றது அந்த நாட்டுப்புறம் என்று. நாட்டுப்புறம் என்று எதுக்கு சொல்றது? தண்ணி இல்லாத இடத்துக்கோ, அல்லது ஃபாரஸ்ட் உள்ள இடங்களுக்கோ, அல்லது மற்றும் உண்டான வசதிகள் குறைவான இடங்களுக்கோ நாட்டுப்புறம் என்று சொல்றது இல்ல. நாட்டுப்புறம் என்று சொல்றது எல்லா துனியாவுடைய வளங்கள் இருந்து கொண்டும் ஒரு ஆலிம் ஒரு ஹாஃபில் இல்லாத இடம் தான் நாட்டுப்புறம். அங்க வாழ்றவன் காஞ்சி போவான், அவன் மார்க்கம் இல்லாம போவான், அவன் நாசமா போவான் என்றெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கண்டிப்பானவர்களே, இப்போ இவர் சஜிதாவுக்கு போகிறாரு. சஜிதாவுல சீரான முறையில மூக்கையும் நெற்றியையும் பூமியில படக்கூடிய முறையில வைத்தாதான் அந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையா அமையும். அந்த நேரத்திலையும் அவருடைய ரெண்டு கைகளையும் விரல்களை விரிக்கவும் கூடாது, கடுமையான முறையில சேர்த்து டம் பிடிச்சுக்கொள்ளவும் கூடாது. அவரு அவைகளை ஒன்று சேர்த்த நிலைமையில கிபிலாவை முன்னோக்கி அப்படியே விரல்களை தன்னுடைய தோல் புஜங்களுக்கு நேரத்தை வச்சிருப்பார். சிலவங்க பெண்கள் சொல்றதை போல வயிற்றோட ஒற்றிக் கொள்வார்கள். இன்னும் சிலர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்துக்கு குத்துறது போல கையை பிடி வைத்துக் கொள்வார்கள். இது எல்லாம் இடையூறுகளுடைய தொழுகை. எனவே எங்களுடைய இந்த ரெண்டு மண்கிப் தோல் புஜங்களுக்கு நேராக கையை தூக்கி வைத்துக் கொள்வது தான் ஆண்களுடைய தொழுகை. இந்த அடிப்படையில் இவர் தன்னுடைய முழு பாரத்தையும் நெற்றிக்கு கொடுக்கணும், முழு பாரத்தையும் நெற்றிக்கு கொடுக்கணும். அதற்காக வேண்டி பூமியில உராயிறது இல்லை. ரசூலா சொன்னாங்க, நீங்க பாரத்தை கொடுக்கிற நேரம் பொடி கற்கள் உங்களுடைய நெற்றியில படந்தா அதை கூட ஆட்டாதீங்க. ஏன்? அதுக்காக கூட வீணா கையை ஒசத்தாதீங்க. சகோதரர்களையே, உள்ளச்சம் போய்விடும். இதனால உள்ளச்சம் உடைய விடயங்களை கவனிங்க. உங்களுடைய மலத்தலங்களை முதாபாத்துல் அஹ்பத்தான் இவைகளை அடக்கி கொண்டு தொழாதீங்க. மேலும் சாப்பாடு எத்தூக்கையில ஆசையா இருக்குது, வாங்கும் சொல்லுது, சாப்பாடு சாப்பிடுறதா இமாம் ஜமாத்துக்கு போறதா என்ற ஒரு நிலைமை ஏற்படும். இந்த நேரம் அவங்களுக்கு சாப்பாட்டினுடைய தமன்னா ஆசை கூடண்டா, முதல்ல அதை சாப்பிட்டு அப்புறம் தொழுகிவாங்க. அவங்களுக்கு ஒன்று ரெண்டு போனமா அதை சம்பூர்ண முறையில் நீக்கிட்டு ரிவீல் பண்ணிட்டு பிறகு அமைதியாக தொழுகிவாங்க. ஏன் தொழுகி உள்ளச்சமுடையதாக இருக்க வேண்டும்? ஆட்டுப்பட்டியில மாட்டுப்பட்டியில எல்லாம் அவங்களுக்கு தொழலாம், ஆனாலும் ஒட்டகப்பட்டியில தொழுவாதீங்க என்று சொன்னால் காரணம், ஒட்டகம் சாதுவான மிருகம் தான் என்றாலும் சில சந்தர்ப்பங்கள்ல மண்டை ஓட்டிய கலக்கி எடுத்துருவோம் என்ற ஒரு பயம், ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் கூட அவனுடைய உள்ளத்துல வரக்கூடாது. மேலும் உங்களுடைய பிரயாணத்துல வந்திருக்கிறீங்க, ட்ரிப் வந்திருக்கிறீங்க, தோழர்கள் உங்களை விட்டுட்டு போவாங்க, அதான் சொல்லிட்டு நீங்க மட்டும் பள்ளிக்கு போகணும், அவங்க பிரயாணம் செஞ்சு நீங்க தனிச்சிடுவீங்க என்ற பயம் இருந்தாலும் இமாம் ஜமாத்துக்கு போக தேவையில்லைன்றது இது ஒரு தனிப்பட்ட ஆதாரு சலாவுடைய பாடம். இதோ தவிர உண்டான கொனூத்துடைய விடயங்கள், கிரிவான சகோதரி மற்றும் தொழிலுக்கு பின்னால துவா உங்கிற விடயங்கள், இவைகள் எல்லாமே தொழிலுடைய பாடங்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை நாங்கள் இலகுவாக கருதாம நல்ல முறையில உள்ளத்துல எடுத்து அவைகளை படித்து எங்களுடைய தொழுகையை பரிபூர்ணமாக ஆக்கி வெற்றி பெற்ற தொழுகையாளர்களுடைய கூட்டத்துல ஆய்வுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய இவ்வளவு காலம் தொடரக்கூடிய தொழுகைகளை யாழ்லா தெரியாம செய்தும் செய்திருந்தால் மன்னித்து அருள் புரிவாயாக. இதற்கு பின்னால சரியான முறையில செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. பாவங்களை நன்றிகளாக மாற்றி அருள் புரிவாயாக. எங்களுடைய தொழுகையினால வறுமையிலே சாட்சியம் சொல்லக்கூடிய தொழிலை ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா விதமான நாசகரமான சக்திகள் மற்றும் உண்டான குழப்பமான கருத்துகள் இவைகளை எங்களிடத்திலே எடுத்துக்கொள்ளாமல் ஆரம்பம் தொட்டு எங்களுடைய இமாம்கள், எங்களுடைய சஹாபாக்கள், எங்களுடைய தாபீன்கள் மற்றும் அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய உலமாக்கள் எதனை எடுத்து வைக்கின்றார்களோ அதனை மாத்திரம் பின்பற்றி வெற்றி பெற்ற உன்னுடைய சுன்னத்தை, உன்னுடைய ரசூலுடைய சுன்னத்தை சீரான முறையில் பின்பற்றி கூட்டத்தில் ஆச்சாரம் செய்வாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.